അല്ലേലൂയാ അല്ലേലൂയാ. പലമുറൈ പല വകകളിൽ മുർക്കാലത്തിൽ ഇറവാക്കിനർ വഴിയാക നമ്മൂതാദരിടം പേശിയ കടവുൾ ഇവ്വിറുതി നാട്കളിൽ തം മകൻ വഴിയാക നമ്മിടം പേശിയുള്ളാര. അല്ലേലൂയാ 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 അല്ലേലൂയാ.
ஆண்டவரே இயேசுங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசையா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார், நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார், எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும், எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ இல்லையென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வருபவர், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவையாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையிலுள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, மீண்டுமாக கிறிஸ்மஸ் பெருவிழா நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த விவிலியை பகிர்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காலங்கள் என்னவோ மாறிக்கொண்டிருக்கின்றன. சூழல்கள் என்னவோ தக்க சூழலுக்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டிருக்கின்றன. வாழ்வு நிலைகளும் வாழ்வின் ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு நிலை கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாட்டில் கொரோனா என்ற பெரும் தொற்று உலகமெல்லாம் இருந்தது போல நமது நாட்டிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறுக்க முடியாது. சிலர் இதை அரசியலாக்குவார்கள், சிலர் இதை பொய் என்று சொல்வார்கள், சிலர் இதை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள், சிலர் கவனக்குறைவாக இருப்பார்கள், சிலர் பாதிக்கப்பட்டு உண்மை என்று சொல்வார்கள். ஆனால் எது எப்படியோ தொற்று இருப்பது உறுதியாக இருக்கிறது. இந்த தொற்றினுடைய விளைவு என்பதுதான் மனிதனுக்கு பல்வேறு வாழ்வு நிலையை கொடுத்தது, சிலருக்கு அச்சத்தை கொடுத்தது, சிலருக்கு உடல் நலத்தை பற்றிய அக்கறையை கொடுத்தது, சிலருக்கு பயத்தை கொடுத்தது, சிலருக்கு சாவை கொடுத்தது, சிலருக்கு ஏளனமாக கூட இதை பற்றி சிலர் சிந்திக்கக்கூடிய சிந்தனையை கொடுத்தது. இப்படி இந்த கொரோனா தொற்று பல்வேறு நிலைகளை கொடுத்திருக்கிறது. அதையெல்லாம் கடந்து அன்றாட வாழ்விலே அந்த கொரோனாவோடு நாம் வாழ பழகிக்கொண்டோம். இதுதான் நம்முடைய பிரதமர் கூட சொன்னது, முதன்முறையாக கொரோனா வருகிற போது இந்த கொரோனாவோடு நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதற்கான அந்த தடுப்பூசி என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகளும் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பது தான் செய்திகளிலே நாம் பார்ப்பது. அப்படி அனைத்தோடும் மனிதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையிலே வாழ்கிற மனிதன் போகிற போக்கிலே எது வந்தாலும் சரி, இதை கடந்து தான் நான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனையிலே வாழ்கிற நமக்கு இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நாட்களிலே நாம் எதற்காக வாழ அழைக்கப்படுகிறோம் என்று பார்க்கிற போது, கடவுள் வானதூதர் வழியாக இடையர்களுக்கு முன்மொழிந்த உலகிற்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று முன்மொழிந்த அதே மகிழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் நாம் கிறிஸ்மஸ் விழாவிலே கண்டுணர்ந்து அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பகிர்வு என்பது கருத்திலே இருக்கிறது, நேரத்திலே இருக்கிறது, சொல்லிலே இருக்கிறது, செயலிலே இருக்கிறது, பொருளிலே இருக்கிறது, உடனிருப்பிலே இருக்கிறது என்று பகிர்வை பற்றி பல நிலைகளிலே நாம் சிந்திக்கலாம். பகிர்வு என்ற உடனே நம்முடைய சிந்தனை முதன்மைப்படுத்துவது எது என்று பார்க்கிற போது பொருளாதாரத்தை தான் முதன்மைப்படுத்தும். ஆனால் அப்படி அல்ல, அது மட்டும்தான் வாழ்வு என்பதல்ல. பொருள் நிறைய வைத்திருக்கிறவன், பணக்காரன், செல்வந்தன் இவையெல்லாம் வைத்திருந்தும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம், கூட பேச ஆட்கூட இல்லாமல் இருக்கலாம், அவனை அன்பு செய்யக்கூடிய ஒரு மனிதர் கூட அவன் கண்டுணராமல் இருக்கிற சூழல்கள்லாம் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஒரு நிலைக்கு மேலே போன பிறகு செல்வந்தர்கள் வாழ்விலே வெக்ஸாகி இருக்கிறத, வெறுமையாக இருக்கிறத அவங்க நம்ம பகிர்ந்து கொள்கிறதெல்லாம் நாம் கடந்து வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இங்கு இருக்கிற இந்த அன்றைய இந்த வாசகம் என்பது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடத்தை கொடுக்கிறது. ஒரு மனிதனை அடையாளப்படுத்த வேண்டும். எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் அந்த மனிதனை அப்படின்னு பார்க்கிற போது, யாராவது உங்கள்கிட்ட வந்து சிறு பிள்ளைகள்கிட்ட நீ யார் அப்படின்னு கேட்டால் உடனே பேரை சொல்லுவாங்க. நான் ஷைனி என்று சொல்வார்கள், நான் பிரியா என்று சொல்வார்கள், நான் வில்சன் என்று சொல்வார்கள். இப்படி உன்னுடைய நீ யார் அப்படின்னு கேட்டால் பேரை சொல்லுவாங்க. அது அதற்கு பிறகு நீ யார் மகண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்பாவுடைய பேரை சொல்லுவாங்க, தான் சார்ந்திருக்க ஊருடைய பேரை சொல்லுவாங்க, தான் சார்ந்திருக்கிற இனத்தினுடைய பேரை சொல்வார்கள், தமிழ் இனமா மற்ற இனங்களா என்று சொல்வார்கள். அடுத்து தான் சார்ந்திருக்கின்ற அந்த நாட்டினுடைய அடையாளத்தை சொல்வார்கள், அந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சார நாகரிகம் எதை சொன்னாலும், ஒரு குடும்பத்தை பற்றி சொன்னால் குடும்பத்தினுடைய இயல்பு வாழ்வு அதை நாம் புரிந்து கொள்கிறோம், ஒரு மாநிலத்தை பற்றி சொன்னால் அதனுடைய மொழி அதனுடைய கலாச்சாரம் பண்பாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம், ஒரு நாட்டை பற்றி சொன்னதால் ஒரு பொருளாதார வளர்ச்சி அதனுடைய தன்மை உலக நாடுகளிலேயே எத்தகைய ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி தான் ஒரு மனிதனை, ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை, ஒரு ஊரை, ஒரு குடும்பத்தை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை தேடிதான் இன்றைய நாளில் இந்த குருக்களும் பரிசேயர்களும் போகிறார்கள், அவர்களை ஏவி விடுகிறார்கள் என்பது தான் ஒன்று. ஒரு அடையாளத்தை அங்கிருக்கிற யூதர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். என்ன அடையாளம் அப்படின்னு பார்க்கிற போது மெசியாங்கிற ஒரு பெரிய அடையாளம். அந்த மெசியாங்கிற ஒரு பெரிய அடையாளத்தை அவர்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஒன்றே ஒன்றை மறுக்கிறார்கள். என்ன மறுக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிற போது, நீங்களும் நாடும் திருச்சபை கற்பித்தபடி நமது நம்பிக்கையிலே நிலைத்து நிற்கிறோம் எந்த சிந்தனையில் என்று பார்க்கிற போது, மூவொரு இறைவன் என்ற சிந்தனையில். இந்த யூத சமூகத்தினர் இந்த மூவொரு இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர்கள் யாவே இறைவன் என்று யாவே மற்றும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மெஸ்ஸியா என்பவர் யாவேனுடைய பிம்பம் என்பதை அவர்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிதான் இந்த நாளில் அங்கிருக்கிற யூதர்கள் மெஸ்ஸியா அப்படின்னு முன்மொழிந்திருக்கிறாங்களே, அந்த மெஸ்ஸியா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மெஸ்ஸியா என்பவர் அவருக்கு தெரியும், அப்பழுக்கற்ற ஒரு மனிதர், நன்மையை செய்யக்கூடிய ஒரு மனிதர், யாருக்கும் பயப்படாதவர், சுரண்டலுக்கு துணை போகாதவர், எந்த ஒரு எதிர்ப்பு சக்திகளுக்கும் தன்னை அடிமையாக்கி கொள்ளாதவர் அவர்தான் மெசியாவாக இருக்கும். உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர் இதுதான் மெசியாவே தன்னகத்தை சொல்லியிருக்கிறார். நீ யார் என்று இருக்கிற போது நான் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய மனநிலையை என்ற வார்த்தையை அவர் கொண்டிருந்தார் என்பதை விவிலியங்களை நாம் வாசிக்கிற போது நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இந்த யூதர்கள் மெஸ்ஸியா அப்படின்ற ஒரு மனிதனை, மெஸ்ஸியா என்ற ஒரு கருத்தாங்கம் எப்படி உருப்பெறுகிறது, அது இவரில் இருக்கிறதா இன்னொரு மனிதர் இருக்கிறதா என்ற ஒரு தேடலோடு அங்கிருக்கிற திருமுழுக்கு யோவானிடம் தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் சீடர்கள் அல்ல, மாறாக குருக்களும் லேவியரும், ஆலயங்களிலே பழி செலுத்துகிறவர்கள், ஆலயங்களிலே போதிக்கின்றவர்கள், ஆலயங்களிலே பாடுகிறவர்கள், அவர்கள் பணியாளர்களாக இருக்கிறார்கள். இவர்களை தான் திருமுழுக்கு யோவானிடம் இந்த யூதர்கள் ஆட்சியாளர்கள் அமர்ந்து கொண்டு அனுப்புகிறார்கள். அனுப்புகிறவர்கள் திருமுழுக்கு யோவானிடம் போகிறார்கள். அங்கு திருமுழுக்கு யோவான் வாழ்ந்த காலத்தில் அந்த வரலாற்றை நாம் வாசிக்கிற போது சொல்லுகிறது, அந்த யோர்தான் நதிக்கரையிலே பல்வேறு இறைவாக்கினர் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இயேசு கூட பேசுகிற போது போலி இறைவாக்கினர்களை பற்றி பேசுவார். பல்வேறு மனிதர்கள் அங்கே திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு மனிதர்கள் மெசியாவை பற்றி போதித்து கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய சிந்தனைகளை, நன்மைத்தனத்தை மக்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் திருமுழுக்கு யோவான் ஒருவன் இருக்கிறார். அவரிடம் மட்டும்தான் இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த யூதர்களுக்கு தெரியும், பல்வேறு மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மெஸ்ஸியா என்ற ஒரு கருத்தாங்கம் தெரியாது. ஆண்டவருடைய வாக்கு அவர்களுக்கு அருளப்படவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால தான் குருக்களையும் லேவியரையும் மற்றவர்களும் அனுப்பாமல் திருமுழுக்கு யோவானிடம் மட்டும் அனுப்புகிறார்கள். இன்றைக்கு கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டன. நான் முதல்வர் வேட்பாளர் என்று ஒருவர் சொல்லுகிறார், இவனல்ல என்று மற்றொருவன் சொல்லுகிறான், நான் சொல்லுபவன்தான் முதல்வர் வேட்பாளர் வேறொருவன் சொல்லுகிறான், வேறு இன்னொருவன் அமைதியாக இருக்கிறான். இப்படி நாம் வாழ்கின்ற இந்த நாட்களில் கூட தன்னை முன்னிறுத்தி வாழ்கின்ற மனிதர்களான் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வேட்பாளர். பல முதல்வர் வேட்பாளர்களை நாம் பார்க்கிறோம், பல கட்சி தலைவர்களை பார்க்கிறோம். ஒருவன் வரவே மாட்டேங்கிறான், அவனை வலுகட்டாயமாக இழுக்கிறார்கள். ஒருவன் வருகிறேன் என்கிறான், அவரை புறந்தெழுகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிறோம். திரைமறைவில் நின்று பதவிக்கு வர ஆசைப்படுகிற மனிதர்கள் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் நம்ம பார்க்குற இந்த திருமுழுக்கு யோவான் திரைமறைவிலும் நிற்கவில்லை, வருகிறேன் என்று வராமலும் போகவில்லை, வந்துவிட்டேன் நான் தான் என்று சொல்லவில்லை. அனைத்தையும் மறுக்கிறவராக, நானாம் இல்லைப்பா, எனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார், அவரால் தான் வல்ல செயல்கள் செய்ய முடியும்னு சொல்லி, இவனே வல்ல செயல்கள் செய்கிறார் என்று மற்றவர்கள் நம்புகிறார்கள். அதனால தான் அவரை நான் குருக்களையும் லேவியர்கள் அனுப்புகிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நான் செய்வது சாதாரணப்பா, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், என்னை விட உயர்ந்த காரியங்களை செய்ய இருக்கிறவர் ஒருத்தர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, அவர் தாப்பா வல்லமையான செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் என்று இயேசுவை அடையாளம் காட்டக்கூடிய கருவியாக தான் இருக்கிறதாக தான் சொல்கிறார். மற்றபடி அவருடைய வாழ்வு என்பது நன்மைத்தனத்தை கொடுக்கிற மனிதனை அடையாளம் காட்டுவது தான். மாறாக பணப்பெட்டிகளை வாங்கி கொண்டு கட்சிகளை இணைப்பவர்கள் போல அல்ல. கொள்ளையடித்த பணங்கள் தங்களை விட்டு போகாமல் இருக்க பிற கட்சிகளோடு சமரசம் செய்கிறவர் அல்ல. மாறாக தான் வாழ்கின்ற நிலையில் இருந்து கொண்டே உண்மைத்தன்மையை, நல்லதை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த மெஸ்ஸியாவை அடையாளம் காட்டக்கூடிய கருவியாக மட்டுமே தான் இருக்கிறேன் என்பதாக அவர் முன்னிறுத்துகிறார். 4% ஓட்டு, 5% ஓட்டு, 10% ஓட்டு இருக்கிறவர்களாம் முதல்கள் வேட்பாளர்களாக தன்னை முன்னிறுத்துகிறார்கள். பல்வேறு கட்சிகளை இணைத்து கொண்டு எந்த தகுதியும் இல்லாதவர்களெல்லாம் தங்களை முன்மொழிந்து தாங்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்று நிலைநிறுத்தி பிரச்சாரத்தை தொடங்கி, ஏறக்குறைய 2500 ரூபாய், இன்னும் 3000 ரூபாய், இன்னும் 5000 ரூபாய், 10000 ரூபாய் கூட போகலாம். ஏனென்றால் அதெல்லாம் நம்முடைய பணம் தான், அவங்கள்ட்ட இருக்குது, கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கிறீங்க. அந்த தன்மையில் தான் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பயணம் வேறு, நாம் பார்க்குற இந்த மனிதன் திருமுழுக்கு யோவானுடைய பயணம் வேறு. அதான் நம்முடைய இந்த கால சூழலில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் சவாலாகவே அமைகிறது இவருடைய நிலைப்பாடு என்பது. திருச்சபையில் கூட பணம் இருக்கிறவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது, பதவியிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது, என்னுடைய நான் வாழ்கின்ற சார்ந்திருக்கிற இந்த மறை மாவட்டத்தில் கூட சில நிலைகளிலே அந்த நிலைப்பாடுகளை எடுக்கிற ஆயர்களை நான் பார்க்கிறோம். அந்த நிலைப்பாடுகளிலே வாழ்கிற குருக்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலை போன்ற ஒத்த ஒன்று. ஆனால் இவையெல்லாம் புறம் தள்ளிதான் திருமுழுக்கு யோவான் தன்னை நிலைநிறுத்துகிறார் என்பது. தன்னை நிலைநிறுத்துகிறவர் எப்படியாக நிலைநிறுத்துகிறார் என்று பார்க்கிறபோது, உண்மைக்கு சான்று பகரக்கூடிய மனிதனை நிலைநிறுத்தப் போவதாக, அவருக்கு சாட்சியம் படுத்தப் போவதாக தன்னை நிலைநிறுத்துகிறார். அந்த உண்மைத்தன்மைதான் நல்லதை இந்த உலகிற்கு கொண்டு வரும். அந்த உண்மைத்தன்மை தான் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடும். அந்த உண்மைத்தனம்தான் நம்முடைய தன்னுடைய வல்லமையை உங்களுக்கும் எனக்குமாக வல்லமை மிக்க பிள்ளைகளாக வாழக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் என்பதை திருமுழுக்கு யோவான் உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்வுடைய வெளிப்பாடு தான் அவருடைய சாட்சியமாக இருக்கிறது. இப்படி ஒரு சாட்சிய வாழ்வை வாழ தான் நம் அழைக்கப்படுகிறோம். இதனால தான் இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர் என்று கேட்கு. இயேசு மெஸ்ஸியா அப்படின்னாவே உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர், நன்மைத்தனத்தினுடைய ஊற்று. இந்த உண்மைக்கு சான்று பகருகின்ற மனிதரை நீங்கள் நானும் மறுதளித்தோம் என்றால், அவரை எதிர்த்தோம் என்றால், அவர் இல்லை, அவரிடம் அந்த வல்லமை இல்லை என்று நாம் சொன்னோம் என்றால், நம்மளாம் யார்? பொய்யர். இந்த பொய்யருக்கு பிறர் கற்பிக்கின்ற அனைத்தும் தான் தங்களுடைய எண்ணங்களாகவே வருமே ஒழிய, தான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய வல்லமை வெளிப்படக்கூடிய கருவியாக நீங்கள் நாம் இருக்க முடியாது என்பது தான் இன்றைய முதல் வாசகம் யோவான் அழகாத்தனுடைய நூலில் எழுதுகிறார். அவர் சொல்லுவதெல்லாம் இதுதான். பொய்மை இந்த உலகத்தினுடைய சாயல், பொய்மை மனிதத்தினுடைய சாயல், பொய்மை பேராசையினுடைய சாயல், பொய்மை அதிகாரத்தினுடைய சாயல், பொய்மை பணம் பதவியினுடைய சாயலாக இருக்கிறது. இவை அனைத்தையும் மெய்யாக நீங்களும் நானும் கருதினோம் என்றால், மெஸ்ஸியாவை மறுதளிக்கக்கூடிய பிள்ளைகளாகவே தான் இருப்போம். மெஸ்ஸியாவை நாம் மறுதளித்தோம் என்றால் உண்மையை நாம் அடையாளம் காண முடியாது. அந்த உண்மை என்ன என்று பார்க்கிறபோது, மகனாக பிறந்திருக்கிற இயேசு பாலன். அந்த மகனாக பிறந்திருக்கிற அந்த இயேசு பாலன் தான் உங்களைப் போல என்னைப் போல வாழ்வின் யதார்த்தங்களையெல்லாம் கடந்து வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்கிறார். அந்த நிலைப்பாடு என்பது உண்மைக்கு சான்று பகர்வது. உண்மைக்கு சான்று பகர்வது எப்படி என்று பார்க்கிறபோது, தான் எதிர்கொள்கிற நிகழ்வுகளிலெல்லாம், செல்கிற இடங்களிலெல்லாம், பார்க்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் நன்மைத்தனத்தினுடைய ஆசீர்வாதமாக விளங்குவது தான். பசித்திருக்கிறானா? உணவு. பேய்பிடித்திருக்கிறா? பேயிலிருந்து விடுதலை. நோயில் இருக்கிறானா? நோயிலிருந்து குணமாக்குதல். பேச முடியலையா? பேசக்கூடிய வல்லமை. பார்க்க முடியலையா? பார்க்கக்கூடிய ஆற்றல். இப்படி மனிதருக்கு எது தேவையோ அதை கொடுக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். அந்த வல்லமை தான் நன்மைத்தனத்தினுடைய வல்லமையாக இருக்கிறது. நீங்களும் நானும் பாலன் இயேசுவை தரிசித்து கொண்டே இருக்கிறோம். நீங்களும் நானும் பாலன் இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவருடைய பிறப்பு என்பது அவருடைய வாழ்விலே அர்த்தம் பெற்றது. அந்த அர்த்தத்திற்கு தான் திருமுழுக்கு யோவான் சாட்சியாக இருந்தார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வு அர்த்தமிக்கதாக இருக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமிக்கதாக இருக்க வேண்டும் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அர்த்தமாக மாற வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். பிறர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற போது, நீ யார் என்று கேட்கக்கூடிய நிலையில் இல்லாமல், இவன் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் நாம் தேடி அலைகிறோம். அந்த தேடி அலைவது என்பது எங்கோ அங்கல்ல, 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 மாறாக ஒரே இடம்தான் உன்னுடைய வாழ்வு. உன்னுடைய வாழ்வு கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் உண்மைக்கு சான்று பகரக்கூடிய மனிதனாக, நன்மைத்தனத்தினுடைய ஊற்றாக உன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் நானும் இயேசுவின் பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ, தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆமீன்.
தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாயேற்றிடுவாய்.